வேதத்தை தினம் தியானி சகல
அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
ஆசையாகி நின் கோவே உமக்கு நந்த ஸ்தோத்திரம் தேவி, டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். அநேகர் இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை படைத்த தேவனை குறித்தும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கும் நோக்கத்தை குறித்தும் அறிந்து கொள்ளவும் அவருக்கு பிரியமாய் வாழவும் தொடர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். இன்று நாம் ரோமர் 15:20 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், ரோமர் 15:20-21. மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருக்கிறவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே, நான் மற்றொருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமும் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அப்போஸ்தலன் பவுலை நாம் பாராட்ட வேண்டிய ஒரு காரியம் இது. இந்த காரணத்தினாலேயே அவர் புதிய புதிய இடங்களுக்கு சுவிசேஷத்தை சுமந்து சென்றார். ஏற்கனவே ஒரு திருச்சபை இருக்கிற இடத்திற்கோ அல்லது மற்றொருவர் ஊழியத்திற்கு சென்ற இடத்திற்கோ அவர் செல்லவில்லை. சுவிசேஷகன் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தனது பணியை செய்தார். அவர் ஒரு பட்டணத்திற்கு செல்ல முன்பதாக அங்கே ஆயத்த பணிகளை கவனிப்பதற்காக எந்த ஒரு குழுவும் அங்கே போகவில்லை. அவர் ஒரு பட்டணத்திற்குள்ளே செல்லும்பொழுது யாரும் அவரை வரவேற்கவில்லை. அந்த பட்டணத்தின் மேயரோ தலையாரியோ அங்கே இல்லை. பல வேளைகளிலே காவல் அதிகாரிகளே அவரை சந்தித்திருக்கிறார்கள், ஏனென்றால் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்காக. அப்போஸ்தலர்கள் இந்த அஸ்திவார பணியை செய்ததினாலே விசுவாசிகள் இந்த அப்போஸ்தலர்கள் யார் என்றும் யாருடைய பேச்சை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்தவர்களாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர்களுக்கென்று தேவன் கொடுத்த தகுதி பவுலுக்கு இருந்தது. பவுலை குறித்தும் பர்னபாவை குறித்தும் சொல்லும்பொழுது அப்போஸ்தலர் 14:3 அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்போஸ்தலர் ஊழியத்திற்கு இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் தேவையானதாயிருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் ஒரு வேத புத்தகத்தோடோ அல்லது புதிய ஏற்பாட்டு புத்தகத்தோடோ பிரசங்கிக்க செல்லவில்லை. அவர்கள் செய்த அற்புதங்களும் அடையாளங்களுமே அவர்களுக்கு சாட்சிகள். ஆனாலும் புதிய ஏற்பாட்டின் பின்னான காலங்களிலே கூட இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்பதற்கு சாட்சியாக இருக்கவில்லை. உதாரணமாக அப்போஸ்தலன் யோவானை பார்ப்பீர்கள் என்றால் அவர் மிக தெளிவாக இதை குறித்து எழுதியிருக்கிறார். பாருங்கள், 2 யோவான் 10:1, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். உண்மையான தேவனுடைய மனிதனுக்கு அடையாளம் சரியான வேத சித்தாந்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அடையாளங்களும் அற்புதங்களும் ஒரு உண்மையான ஊழியனுக்கு அடையாளம் அல்ல, சரியான வேத சித்தாந்தமே அடையாளம். இந்நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய இயக்கம் உலகத்திலே காணப்பட்டாலும் பிசாசின் இயக்கங்களையும் நாம் பார்க்கலாம். சாத்தானும் துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அநேகர் தவறான போதனையிலே விழுந்து போகிறார்கள். எனவேதான் அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அற்புதங்களும் அடையாளங்களும் அல்ல, வெளிப்பிரகாரமான எந்த ஒரு காரியமும் அல்ல, அது தேவன் தரும் நீதியே என்பதை தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கும் இயேசுவின் பெயரிலே கூடுகிற சில கூட்டங்களிலே தவறான பாலுறவு முறைகள் அவருடைய வாழ்க்கை முறையாயிருக்கிறது. அவர்கள் தேவனுக்காக வாழுகிறதில்லை, ஆனால் சில வெளிப்படையான அடையாளங்களை குறித்து மட்டும் அவர்கள் பேசுவார்கள். சிலர் புரியாத மொழிகளிலே பேசலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கை சுத்தமானதாக இல்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய நாவு சுத்தம் உள்ளதாக உண்மை பேசுகிறதாக இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு சுத்த நாவை உடையவர்களும் சுத்த சுவிசேஷத்தை சரியாய் அறிவிக்கிறவர்களுமே தேவை. சுவிசேஷம் சென்றிராத இடங்களிலே அப்போஸ்தலன் பவுல் சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடத்திற்கு தான் செல்வதில்லை என்று பவுல் சொல்லுவார் என்றால் ரோம திருச்சபையை ஸ்தாபித்தது யார்? முகவுரையிலேயும் இங்கேயும் நாம் பார்க்கிறது போல அவரே ரோம திருச்சபையின் அஸ்திவாரத்தை போட்டவர். ரோமர் 16 ரோமாபுரியிலே அவருக்கு தெரிந்த சிலருடைய பெயர்களை சொல்லப்போகிறார். அவர்களை பவுலே கர்த்தரிடத்திலே வழிநடத்தினார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ரோம சாம்ராஜ்யத்தின் பல்வேறு இடங்களிலே அவர்கள் இருந்தபொழுது அவர்களை சந்தித்து கர்த்தருக்குள்ளே வழிநடத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட பலர் ரோமாபுரியிலே போய் குடியேறியிருக்கிறார்கள். அங்கே சென்ற பிறகு இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் கூடும்பொழுது பலமுறை தங்களுக்கு அருமையான சகோதரனாய பவுலை குறித்து அவர்கள் பேசியிருப்பார்கள். அவர் நேரடியாக அங்கே செல்லாமலேயே ரோம திருச்சபையை உருவாக்கினார். எனவே இன்றும் கூட பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கை குறித்து அதிகமாக பேசுகிறவர்கள் ரோம திருச்சபையினரே. அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் 20 வசனத்திலே பவுல் சொல்கிற காரியம் ஏசாய 52 அதிகாரம் 15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்வையற்றவர்களாய் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே பவுல் மகிழ்ச்சி கொண்டார். பவுல் பேசி முடித்தவுடனே பலர் கூறியிருப்பார்கள், இப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியிருப்பார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும் பொழுது, அவரை மக்கள் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை போல வேறு சந்தோஷம் எதுவும் இல்லை. ரோமர் 15:22 பாருங்கள், உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகம் தரம் தடைப்பட்டேன். அநேகம் தரம் தடைப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார் என்றால் நிச்சயமாக அவருடைய பாதையிலே பல தடங்கல்களை அவர் அனுபவித்தார் என்பது தெரிய வருகிறது. வசனங்கள் 23-24, இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தியடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தியை ரோமாபுரிக்கும் கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சை அவர் உள்ளத்திலே இருந்தது என்பது இந்த வசனங்களின் மூலமாக தெளிவாகிறது. ரோமாபுரி மட்டுமல்ல, ஸ்பானிய தேசத்திற்கும் அவர் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல பொறுப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தார். ஆனால் அவர் வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறார். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினால் என்கிறார். இவ்வாறு அவர் கூறுவதன் பொருள் என்ன? இந்த கடிதத்தை எழுதிய காலகட்டத்திலே அவர் இருந்த ரோம சாம்ராஜ்ய பகுதியிலே சுவிசேஷத்தை சொல்ல வாய்ப்பு இல்லை என்றா சொல்கிறார்? கதவுள் எல்லாம் அவருக்கு அடைபட்டு விட்டதா, அல்லது அங்கே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களா? அங்கே இருந்த எல்லா குக்கிராமங்களும் சுவிசேஷத்தினால் சந்திக்கப்பட்டு விட்டதா? ஆம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த சின்ன ஆசியா முழுவதிலேயும் சுவிசேஷம் மிக சிறந்த வகையிலே பிரசங்கிக்கப்பட்டது. யூதர்களும் யூதரல்லாத புறஜாதியாரும் சுவிசேஷத்தை கேட்டுவிட்டார்கள். இவ்வாறு கூறுவதனாலே எல்லாரும் மனம் திரும்பிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாய பவுல் அறிந்தவரை எல்லா பகுதிகளிலேயும் அவர் கூறிவிட்டார். அவர் மூலமாக கேட்டவர்களும் பல இடங்களுக்கு அதை அறிவிக்கும்படியாய் கடந்து சென்றிருந்தார்கள். இப்பொழுது அப்போஸ்தலனாய பவுல் புதிய பகுதிக்கு கடந்து செல்ல வேண்டும். அதற்கான மார்க்கத்தை தான் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ரோம சாம்ராஜ்யத்தின் அடுத்த கரையை அவர் எட்டி பார்க்கிறார். எனவேதான் நான் ஸ்பானிய தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்திலே வருவேன் என்று சொன்னார். இப்பொழுது சற்றே யோசித்து பாருங்கள். ரோமாபுரி வரை மட்டும் போய் சுவிசேஷத்தை சொன்னால் போதும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அதையும் தாண்டி சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை எத்தனை ஆழமாயிருந்திருக்கிறது! எத்தனை அதிகமான கிராமங்களுக்கு செல்ல முடியுமோ, எத்தனை அதிகமான பட்டணங்களுக்கு செல்ல முடியுமோ அத்தனை அதிகமாய் அவர் செல்ல விரும்பினார். ரோமர் 15:25-26 வசனங்கள், இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அப்போஸ்தலனாய பவுல் எருசலேமிலே கஷ்டப்படும் பரிசுத்தவான்களுக்காக வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு தானே எருசலேமிற்கு செல்ல விரும்பினார். ஏனென்றால் அவருடைய அந்த கரங்களினாலேதான் ஒரு காலத்திலே எருசலேமின் திருச்சபையை அவர் துன்பப்படுத்தினார். விசுவாசிகளை அடித்தார், சிறைச்சாலையிலே இழுத்துக்கொண்டு போட்டார். எனவே ஒரு காலத்திலே தன்னுடைய கரங்களினாலே இவ்வாறு செய்த அவர் இப்பொழுது இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டபடினாலே அதே கரங்களினாலே அந்த சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்ய விரும்பினார். உதவி செய்யும் காரியமாக என்று சொல்லும்பொழுது விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அது குறிக்கிறது. குறிப்பாய் அந்த கிரேக்க வார்த்தைக்கு பொருள் ஐக்கியம் என்பதாகும். எனவே விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் எல்லா காரியங்களுக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜீவித்தார்கள். கர்த்தருடைய இராப்போஜனத்தை அவர்கள் இணைந்து உட்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்தினாலும் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஐக்கியம் என்று சொல்லும்பொழுது ஒருவரை அவருடைய முதுகிலே தட்டி கொடுப்பது மட்டுமல்ல, விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியம் என்று சொல்லும்பொழுது கிறிஸ்துவின் காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வதாகும். இங்கே அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் இந்த திருச்சபையை ஒரு காலத்திலே துன்பப்படுத்தினாரோ அந்த திருச்சபையை போய் பார்க்க வேண்டும், அவர்களோடு கூட எல்லா விதங்களிலேயும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். மட்டுமல்ல, தேவை நிறைந்தவர்களாக இருந்த விசுவாசிகளுக்கு உதவித்தொகையையும் கொண்டு செல்ல வாஞ்சித்தார். இதை குறித்த சரித்திரத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 24:17. அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த தர்ம பணம் மிக முக்கியமானது. இதை குறித்து 2 கொரிந்தியருக்கு எழுதியிருக்கிறார். குறிப்பாக 8-9 அதிகாரங்களிலே நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். ரோமர் 15:27 பாருங்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள், இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாயிருக்கிறார்களே. அப்போஸ்தலனாய பவுல் இங்கே மிக தெளிவாக புறஜாதியான மக்கள் உற்சாகமாக கொடுக்கும் ஒரு காணிக்கை இது என்பதை தெளிவுபடுத்துகிறார். 2 கொரிந்தியர் 9:7 சொல்லும்பொழுது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இதுதான் பவுல் சேகரித்த காணிக்கை. இது உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் மட்டுமே கொடுக்கும் ஒரு காணிக்கை என்பதை அவர் கூறியது மட்டுமல்ல, அவ்வாறு கொடுக்கிறவர்களிடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்பதையும் நினைவுபடுத்தினார். இந்த புறஜாதியான விசுவாசிகள் யூத விசுவாசிகளுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூறுகிறார். ஏன் என்று கேட்கிறீர்களா? இந்த புறஜாதியான மக்கள் இஸ்ரவேலர் மூலமாகவே சுவிசேஷத்தை கேள்விப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது, யோவான் 4:22, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று கூறியிருக்கிறார். கவனித்தீர்களா? சுவிசேஷம் எருசலேமிலே ஆரம்பமானது. எனவே மக்கதோனியா, அகாயா எல்லாம் எருசலேமிற்கு கடமைப்பட்டதாக இருக்கிறது. இப்பொழுது எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களில் சிலர் பண கஷ்டத்திலே இருக்கிறார்கள். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அன்றைய விசுவாசிகளுக்கு வந்த பாடுகள்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எருசலேமின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கதோனியாவும் அகாயாவும் இப்பொழுது எருசலேமின் விசுவாசிகளுடைய தேவையை சந்திக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது தாய் சபைக்கு உதவி செய்வதற்காக கிளை சபைகள் முன்வந்திருக்கிறது. இது இன்றைக்கும் உண்மையானதாயிருக்கிறது. ஒரு காலத்திலே மேலை நாடுகளிலிருந்து சுவிசேஷம் சொல்லும்படியாக இந்திய தேசத்திற்கு ஊழியர்கள் கடந்து வந்தார்கள். இந்நாட்களிலே நம்முடைய தேசத்திலிருந்தும் சுவிசேஷத்தை சொல்வதற்காக பல்வேறு இடங்களுக்கு ஊழியர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். இது நம்மேல் விழுந்த கடமை என்ற உணர்வோடு இதை நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பணிக்காக மேல் நாடுகளுக்கு செல்கிற ஊழியர்களுக்காகவும் கருத்தோடு நாம் ஜெபிக்கவும் அவர்களை தாங்கவும் வேண்டியவர்களாயிருக்கிறோம். ரோமர் 15:28, இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். கவனித்தீர்களா? எருசலேம் திருச்சபை விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த தொகையை குறித்த ஒரு பெரிய அக்கறை பவுலினுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல தன்னுடைய சொந்த கைகளினாலே அந்த திருச்சபை துன்பப்பட்டபடியினாலே தானே இந்த உதவித்தொகையையும் அக்கறையோடு கொண்டு கொடுக்க அவர் விரும்பினார். ஆனால் பெரியமானூர்லே, இந்த பிரயாணத்திலேதான் எருசலேமிலே அவர் இருந்தபொழுது அவர் கைது செய்யப்பட்டார். சிலர் சொல்வார்கள், அப்போஸ்தலனாய பவுல் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே போய்விட்டார், எனவேதான் அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்வார்கள். ஆனாலும் அவர் எருசலேமிற்கு சென்றது தேவனுடைய சித்தப்படியே என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே மிக தெளிவாக பார்க்கிறோம். ரோமர் 15:28, இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்திற்கு பொருள், எருசலேம் திருச்சபை மக்கள் சுவிசேஷ ஊழியத்தின் விளைவுகளை காண வேண்டும் என்பதை குறித்து பவுல் சொல்லுகிற ஒரு காரியமாயிருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த ஒரு கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் நாம் உதவி செய்யும் பொழுது உண்மையாகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். எந்த ஒரு கர்த்தருடைய பணிக்கும் நாம் கொடுக்கும் பொழுது 2 காரியங்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊழியம் என்ன செய்கிறது, 2வதாக அநேகருடைய இருதயத்திற்கும் வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படியாக அந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறதா. இந்த 2 காரியங்களையும் கவனித்துத்தான் நாம் எந்த பணிகளுக்கும் கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் கர்த்தருடைய பணிக்கென்று பணத்தை பெற்று தங்களுக்காகவும் தங்கள் சொந்த குடும்பத்திற்காகவும் மட்டும் அதை செலவு செய்கிறவர்களை குறித்தும் இன்று நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியதிருக்கிறது. ரோமர் 15:29, நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, பவுல் கூறியது போலவே கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட அவர் ரோமாபுரிக்கு சென்றார். ஒருவேளை அவருடைய திட்டத்தின்படி ஸ்பானியா தேசத்திற்கு போகிற வழியிலே அவர் ரோமாபுரிக்கு செல்லவில்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி பல அதிகாரிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக அவர் எருசலேம் துவங்கி ரோமாபுரி வரை சென்றார். எனவே அவர் தர்ம பணத்தை எடுத்துக்கொண்டு எருசலேமிற்கு நேராக சென்றது தேவனுடைய சித்தத்திற்கு மாறானது என்று நாம் கூறவே முடியாது. மட்டுமல்ல, இது அப்போஸ்தலனாய் பவுல் நினைத்தது போல ரோமர் 1:12 அவர் சொன்னது போல நல்ல பிரயாணம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் அந்த பிரயாணத்தையும் பயன்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாமே இருளாய் தெரியும் பொழுது இது கர்த்தருடைய சித்தம்தானா என்று சந்தேகிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, ஒரு அலசடிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதனாலே நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறீர்கள் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. சொல்லப்போனால் மிக அதிகமாக இப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், எதுவுமே நிகழவில்லை என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் உள்ளே இல்லாமல் அவருடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறவர்களாயும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பவுலப்போஸ்தலனுடைய தீராத ஆத்ம பசியை குறித்து இந்த பகுதியிலே நாம் தெளிவாக படித்தோம். ஏற்கனவே சுவிசேஷன் சொல்லப்பட்ட இடத்திலே என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நான் வீணாக்க விரும்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிராத இடங்களிலே வேறு ஒருவரும் செல்லாத இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவராய் அவர் இருந்தது போல இன்றைக்கும் வேறு எந்த விதத்திலேயும் சுவிசேஷம் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கும் சுவிசேஷம் அனுப்பப்படும் காரியங்களிலே நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை குறித்து நீங்கள் ஆழமாய் சிந்திக்க துவங்குகிறீர்கள் என்றால், நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் தான் சுவிசேஷத்தை கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளையும் ஆண்டவர் எவ்வளவு உங்களுக்கு உண்மை உள்ளவராக, உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதையும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பயனுள்ளதாக இருந்த புத்தகங்களையோ ஒலி நாடாக்களையோ அல்லது இந்த நிகழ்ச்சிகளையோ நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், மற்றவர்களுமே அறிந்து கொள்வதற்காக நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று உண்மையான இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பீர்கள் என்றால், நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு கற்றுத்தருவார். உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் ஊழியத்திற்காக பகிர்ந்து கொடுக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி அவருக்கென்று நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம், எப்படி உங்கள் நேரத்தை நீங்கள் தியாகம் செய்து கர்த்தருடைய பணியை செய்ய முடியும், எப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தியாகத்தோடு நீங்கள் கொடுக்க முடியும் என்பதை குறித்து அவரே உங்களோடு பேசுவார். அப்போஸ்தலனாய் பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்த பாரம் நமக்கும் எப்பொழுதும் இருக்கட்டும். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று சொன்னவர் அதற்கேற்றபடி வாழ்க்கையிலே செயல்படுகிறவராயிருந்தார். நாமும் நம்மை சுற்றி கவலையிலே இருக்கிறவர்கள், துக்கத்திலே இருக்கிறவர்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள் எப்படியாவது கர்த்தரின் ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடும் ஜபத்தோடும் செயல்படுவோம் என்றால் அதில் நித்திய விளைவுகளை நிச்சயமாக காண முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பவுலப்போஸ்தலனுடைய ஆத்ம பாரத்தை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் நாங்கள் விபரமாக பார்த்தோம் ஐயா. அவருடைய பாரம் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கத்தக்கதாக எங்களை நீர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை அறிகிற அறிவினாலும் உம்மை நாங்கள் நேசிக்கிற அன்பினாலும் மற்றவர்களை குறித்த அன்பும் அக்கறையும் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு அருள் செய்யும். யார் யார் ஆத்ம பாரத்தோடு கரிசனையோடு உம்முடைய வார்த்தைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய முயற்சிகளிலே பலனை காண உதவி செய்யும். தன்னந்தனியாக பல ஆண்டுகளாக சின்ன சின்ன கிராமங்களிலேயும் கரிசனையோடு ஆத்ம பாரத்தோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை உண்மையோடு முத்தமத்தோடும் செய்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்ம பாரத்தோடு விதைக்கிற ஒவ்வொரு விதையும் 80x100x கனி தரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாராவது இன்றைக்கு சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், நான் இவ்வளவு காலம் இந்த இடத்திலே பணி செய்தும் என்ன பயன் என்ற கேள்விக்குறியோடு இருப்பார்கள் என்றால், நான் இத்தனை ஆண்டுகள் ஓய்வு நாள் பள்ளி எடுத்து என்ன பயன் என்ற துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால், நான் எத்தனை ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன் இதுல என்ன பலன் என்ற கேள்விக்குறியோடு இன்னும் சிலர் இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, அவர்களுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறார்கள். அவருடைய பணியின் விளைவை நீர் அவர்களுக்கு கொடுப்பீர் என்பதை குறித்த தெளிவையும் நிச்சயத்தையும் உறுதியையும் விசுவாசத்தையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். யோவேல் 3:16. யோவேல் 3:16.